நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 24 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் பிரிட்டனின் கிளாஸ்கோ நகரில் ஆகஸ்ட் மாதம் 4 தேதி முதலாம் உலகப்போர் நினைவாஞ்சலில் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ளாதது ஏன் என்பது குறித்து அவரது வெளிவிவகாரத்துறை துணை அமைச்சரின் கருத்துக்கள்.
We are not against the protesting. It is preventing him his movement from place to place. His security has been threatened.
இலங்கையின் வடக்கே மயிலிட்டி பகுதிக்கு 25 வருடங்களுக்கு பின்னர் ராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் தெரிவிக்கும் விவரங்கள்.
கோட்டோரமாக இருந்த வீடுகள், கோயில்கள் எல்லாம் முழுதும் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்து கோயில்கள், கிறிஸ்தவ கோயில்கள் எல்லாம் காங்கிரஸ் சந்தி வரைக்கும் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. மயிலிட்டி பர்த்துரோ ரோட்ல உள்ள சானிட்டோரியம் ஆஸ்பத்திரி கிட்ட இருந்த பிள்ளையார் கோவிலை காணவில்லை.
இந்தியாவின் தெலங்கானா மாநிலத்தில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் பல சிறார்கள் உயிரிழந்துள்ளது பற்றிய தகவல்கள், புற்றுநோய் சிகிச்சைக்கு இந்தியாவில் போதிய மருத்துவர்கள் இல்லாதது தொடர்பில் ஒரு ஆய்வும், இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
புர்கினா ஃபாசோவிலிருந்து அல்ஜீரிய தலைநகர் அல்ஜியர்ஸ் நோக்கி சென்ற ஏர் அல்ஜீரிய விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியிருப்பதாக அல்ஜீரியாவின் விமான போக்குவரத்து அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த விமானத்தில் 116 பேர் இருந்தனர். அதில் 50 பேர் பிரெஞ்சு பிரஜைகள் ஆவர். இன்று வியாழக்கிழமை காலை மாலியின் வடக்கே பறந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த விமானம் ராடாரிலிருந்து மறைந்தது என பிரெஞ்சு அரசாங்கம் கூறுகிறது. இந்த விமானம் விழுந்துள்ள இடத்தை தேடி 2 பிரெஞ்சு யுத்த விமானங்கள் இவ்விமானத்தின் பாதையில் அனுப்பப்பட்டிருக்கின்றன. வடகிழக்கே காவோ என்ற ஊரிலிருந்து வடமுனையில் டெசாலிட் என்ற ஊர் வரையிலான நிலப்பரப்பில் இந்த விமானத்தை தேட வேண்டியிருக்கிறது.
காசாவில் ஐநா மன்றத்தின் ஆதரவில் நடத்தப்பட்டு வந்த பாடசாலை மீது இஸ்ரேல் குண்டு தாக்குதல் நடத்திய போது குறைந்தது 15 பேராவது கொல்லப்பட்டார்கள் என்றும், 30 அதிகமானோருக்கு காயம்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பீட் ஹனூன் என்ற இடத்தில் இருந்த இந்த கட்டிடத்தில் குண்டு வீசப்படும் போது 100 பாலஸ்தீனர்கள் அங்கு இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஹமாஸ் வன்மவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தனது தாக்குதலை இடைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒரு ஐநா அமைப்பு தாக்கப்படுவது கடந்த 16 நாட்களில் இது 4வது தடவையாகும்.
ஈராக்கின் வடக்கே மோசுல் நகரிலும் சுற்றியிருக்கின்ற இடங்களிலும் சிறுமிகளும் பெண்களுமாக பெண்ணுறுப்பை சிதைக்கும் நடைமுறைக்கு உட்பட வேண்டும் என அப்பிராந்தியத்தில் இருக்கின்ற இஸ்லாமியவாத ஆயுததாரிகள் உத்தரவிட்டிருப்பதாய் ஐநா கூறியிருக்கிறது. இந்த உத்தரவினால் பெரும் கவலை அடைந்திருப்பதாக ஈராக்கிற்கான ஐநாவின் வதிவிட பிரதிநிதி ஜாக்லின் பேட்காக் தெரிவித்திருக்கின்றார். இந்த உத்தரவு சம்பந்தமாக சுன்னி ஜிகாதி குழுவான ஐசிஸ் நேரடியாக எவ்வித கருத்தையும் கூறியிருக்கவில்லை. இந்த உத்தரவு சம்பந்தமாக அரபு நாடுகளில் மக்கள் சமூக வலைதளங்களில் ஆத்திரமும் அதிர்ச்சியும் வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் இந்த உத்தரவை ஐசிஸ் பிறப்பித்திருக்குமா என ஐசிஸுடன் தொடர்புடைய சமூக வலைதள கணக்குகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன.
ஈராக்கில் பல தாமங்களுக்கு பிறகு கேடிஷ் அரசியல்வாதி ஃபுவாட் மசூம் அவர்களை ஈராக்கிய நாடாளுமன்றம் நாட்டின் புதிய அதிபராக தெரிவு செய்திருக்கிறது. புதிய அரசாங்கத்திற்கான 3 பதவிகளில் இது 2வது பதவியாகும். சூனி பிரிவு வேட்பாளர் சலீம் அல் ஜபூரி கடந்த வாரம் நாடாளுமன்ற சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். ஷியா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை இனிமேல் பிரதமராக தெரிவு செய்வதற்கான காலவரையறை ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் முடிவடைகிறது. சூனி பிரிவினரின் கிளர்ச்சியை அடக்கக்கூடிய சமரச போக்கான ஒரு பிரதமர் நியமிக்கப்பட வழிவிட வேண்டும் என்பதற்காக தற்போதைய பிரதமர் நூரி அல் மாலிகி பதவி விலக வேண்டும் என்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் திணிக்கப்படும் வற்புறுத்தல்களை மாலிகி தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறார்.
இஸ்லாத்திலிருந்து விலகினார் என்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டு சூடானில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பெண்ணொருவர் தற்போது இத்தாலிய தலைநகர் ரோமுக்கு குடும்பத்துடன் வந்திறங்கியிருக்கிறார். மரியம் யஹிபா இப்ராஹிம் என்ற இந்த பெண் வந்திறங்கியவுடன் போப்பாண்டவரையும் சந்தித்திருக்கின்றார். யஹிபாவை காட்டிய உறுதிப்பாடு கிறிஸ்தவ மதத்தில் அவர் வைத்த நம்பிக்கையின் வலிமைக்கான சான்று என போப்பாண்டவர் தெரிவித்திருக்கிறார். தனது கணவர் வாழும் அமெரிக்காவுக்கே யஹிபா சென்று விடுவார் என அவரது சட்டத்தரணி பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். தான் கிறிஸ்தவராகத்தான் வளர்க்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து விட்டாலும் தனது அப்பா முஸ்லீம் என்பதால் சுடானிய அதிகாரிகள் தன்னை முஸ்லீமாகவே கருதினர் என்று யஹிபா கூறியிருக்கின்றார்.
உக்ரைனில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் பகுதியில் கடந்த வாரம் மலேசிய விமானம் வீழ்த்தப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கான அனுமதி வழங்குவது பற்றி தலைநகர் கீவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. விமானம் விழுந்த இடத்தை சுற்றி பன்னாட்டு படைகள் அடங்கிய பாதுகாப்பான வேலி ஒன்று அமைக்கப்படுவது பற்றி ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உக்ரைன் அரசோடு இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழாவில் கலந்து கொள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வராத நிலையில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி அதே கிளாஸ்கோ நகரில் முதலாம் உலக யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சல் நிகழ்விலாவது காமன்வெல்த் நாடுகளின் தலைவர் என்னும் வகையில் அவர் கலந்து கொள்வாரா என்று கேள்விகள் எழும்பியிருந்தன. ஆனால் அதிலும் அவர் கலந்து கொள்ள மாட்டார் என்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஏன் என்று இலங்கையின் வெளிவிவகாரத்துறையின் துணை அமைச்சர் நியோமல் பெரேராவிடம் கேட்டேன்.
We are not declining it. We find that several times before, once it was a very narrow sprawl, that my president was not provided adequate security to attend several meetings.
அந்த நிகழ்வுக்கு வருமாறு எமக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் நிராகரித்திருக்கவில்லை. இதற்கு முன் எமது ஜனாதிபதி பிரிட்டனுக்கு வரும்போது அவருக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படவில்லை என்பதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். உதாரணமாக, கடந்த முறை ஒரு சிறிய நடைக்கு அவர் செல்கிறார் என்பதை பிரிட்டிஷ் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்தும் போதிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கவில்லை. அதேபோல பல முக்கிய கூட்டங்களுக்கும் போதிய பாதுகாப்பு வழங்கப்படாத காரணத்தால் அவரால் போக முடிந்திருக்கவில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில், சுதந்திரமான ஒரு நாட்டில், இன்னொரு நாட்டினுடைய தலைவர் போதிய பாதுகாப்பு அளிக்கப்படாத காரணத்தினால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது என்றால் அவரால் எப்படி அந்த நாட்டுக்கு செல்ல முடியும்? விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அமைப்பினர் நடத்தும் போராட்டம் காரணமாக அவர் பயணிக்கும் பாதைகள் கூட மாற்றி அமைக்கப்படுகிறது என்றால் அங்கிருப்பவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதைத்தானே அது காண்பிக்கிறது. அவ்வகையில் எமது ஜனாதிபதி பிரிட்டனுக்கு வந்தால் அதன் காரணமாக நடைபெறும் போராட்டங்களின் காரணமாய் பொதுமக்களுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படுவதை ஜனாதிபதி விரும்பவில்லை என்பதை எமது வெளியுறவு அமைச்சர் பிரிட்டனுக்கு தெரிவித்திருக்கிறார்
என்று தெரிவித்த இலங்கை வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் நியோமல் பெரேராவிடம், ஒரு ஜனநாயக நாட்டில் அமைதியான முறையில் போராட்டங்களை நடத்த உரிமை உள்ளது எனும்பொழுது தமிழர்கள் உட்பட யாராவது போராட்டங்களில் ஈடுபட்டால் அதை ஏன் உங்கள் ஜனாதிபதி பெரிதாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது பதிலளித்த அவர்,
We are not against the protesting. It is preventing him, his movement from place to place. His security has been threatened. We have been advised not to move from place to place because of the protest.
நாங்கள் போராட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. இதில் முக்கியமானது என்னவென்றால், அவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வது தடைபடுகிறது. அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. போராட்டங்கள் காரணமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போக வேண்டாம் என அவருக்கு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தன. போராட்டக்காரர்கள் லண்டன் நகரின் சாலைகளை மறித்து பொதுமக்களுக்கும் சிரமங்களை ஏற்படுத்தினர். இதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரு காத்திரமான ஜனநாயகத்துக்கு போராட்டங்கள் அவசியமானவை என்பதை நாங்கள் உணர்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனால் ஆர்ப்பாட்டங்கள் என்ற போர்வையில் இடையூறுகளை ஏற்படுத்துவது, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுப்பது போன்றவற்றை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆனால் உங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இப்பொழுது காமன்வெல்த் நாடுகள் அமைப்பின் தலைவராக இருக்கும் போது காமன்வெல்த் போட்டிகள் மற்றும் முதலாம் உலக யுத்தம் தொடர்பான சிறப்பு அஞ்சலி நிகழ்ச்சி இரண்டிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றால் அது என்ன விதமான சமீபங்களை வெளிப்படுத்தும் என்று இலங்கை அரசாங்கம் உணரவில்லையா?
It is with experience he is talking about his several his previous visits. Before he became the chairman of the Commonwealth, people knew that he is going to become the chairman of the Commonwealth. If the incoming chairman cannot be provided adequate security, it will be a shame if something happens.
இதற்கு முன்னர் தனது பயணங்களின் போது ஏற்பட்ட அனுபவங்களை வைத்தே ஜனாதிபதி இவ்வாறான முடிவை எடுத்திருக்கிறார். காமன்வெல்த் நாடுகளின் தலைவராக அவர் பொறுப்பேற்கும் முன்னரே, அதாவது அவர்தான் அடுத்த தலைவர் என்று உறுதியான நிலையிலேயே அவருக்கு பிரிட்டனால் போதிய பாதுகாப்பு வழங்கியிருக்க முடியவில்லை. எனவே காமன்வெல்த் அமைப்பின் தலைவராக அவர் இருக்கும் வேளையில் அங்கே போகும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றால் ஒரு பெரிய அவமானமாக போய்விடும். நாங்கள் அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் முன்பே பேசியிருக்கிறோம். எனவே அவரது பாதுகாப்பு, மக்களின் பாதுகாப்பு, பிரித்தானியாவில் விடுதலை புலிகளுக்கு இருக்கின்ற ஆதரவு, அப்படிப்பட்டவர்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களால் மக்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரிட்டன் செல்வதில்லை என்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது.
இலங்கை அரசின் வெளியுறவுத்துறையின் துணை அமைச்சர் நியோமல் பெரேரா. இலங்கையின் வடக்கே பல ஆண்டுகளுக்கு பிறகு மயிலிட்டி பகுதி மக்களுக்கு தமது சொந்த இடங்களை சென்று பார்த்து வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் ஊரணி மயிலட்டி உள்ளிட்ட பல பகுதிகள் வீடுகளோ கட்டிடங்களோ எதுவுமே இல்லாமல் வெட்ட வழியாக காட்சி அளிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்களை தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரி வரும் நிலையில் மயிலட்டி வீரமாணிக்கம் தேவன் துறையில் அமைந்துள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு திரும்பி வருவதற்கு ராணுவம் அனுமதி வழங்கியிருந்தது. இதனையடுத்து அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு சென்று திரும்பியிருக்கின்றார்கள். அவர்களில் வலிகாமம் வடக்கு மூழ்குடியேற்ற புனர்வாழ்வு சங்க தலைவராகிய அருணாசலம் குணபாலசிங்கம் அவர்களும் ஒருவர். தனது சொந்த ஊராகிய மயிலட்டிக்கு 25 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக இப்போதுதான் அங்கு சென்று திரும்பியிருப்பதாக அவர் கூறுகின்றார்.
போகும் வழியிலே போட்டோரமாக இருந்த வீடுகள் கோயில்கள் எல்லாம் முழுதும் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்து கோயில்கள் கிறிஸ்தவ கோயில்கள் எல்லாம் காங்கிரஸ் சந்தி வரைக்கும் தரமட்டமாக்கப்பட்டிருக்க. மயிலட்டி பர்த்துர ரோட்ல உள்ள சானிட்டோரியம் ஆஸ்பத்திரி கிட்ட இருந்த பிள்ளையார் கோவிலை காணவில்லை. காங்கிரஸ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எங்களுடைய அமெரிக்கன் மிஷன் பள்ளிக்கூடம் இருந்தது, அதை காணவில்லை. அடுத்த இடம் ஊரணி, அதுலயும் ரோட்டுக்கு வடக்காக ஒரு வீடும் இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஊரணியில இருந்து மயிலட்டி 1.5 மைல் தூரத்துக்கு எந்த விதமான கட்டடங்களும் இல்லை. மயிலட்டியில உள்ள கண்ணகி அம்மன் ஆலயமும் முருகன் ஆலயமும் தரிசிப்பதற்காக தான் நாங்கள் அனுமதி கேட்டு எங்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அங்கே போனால் எங்கட கோயில்கள் எல்லாம் உடைந்து சிதைந்து அழிந்து போய் இருந்தது. கோயிலை சுற்ற வர இருந்த வீடுகள் எதுவும் இருக்கவில்லை, ஆனால் சனத்தை அங்கால போக விடவில்லை. அந்த கோயிலை துப்புரவு பணி செய்கிறோம் என்ற நிலையிலே அவர்கள் நாங்கள் அனுமதி கேட்ட பிறகு அவர்கள் பெயிண்ட் அடித்து ஏதோ தாங்கள் வேலை செய்யறோம் மாதிரி எங்களை காட்டி இருக்கிறார்கள்.
அதுக்கு அங்கால இருக்கிற இடங்களை நீங்க போய் பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதா? அங்க என்ன பாத்தீங்க?
இந்த ரெண்டு கோயிலையும் கூட பிள்ளையாவில் இருக்க பார்க்கணும்னா வந்த அதிகாரி சொன்னாரு, வாருங்க பாப்போம் என்று போனால் பெரிய கோபுரத்தோட சகல வசதியோடையும் இருந்த சென்ற வருஷம் 9 மாதம் எங்களோட பிள்ளைகள் போய் பொங்கி பூசை செய்து வந்தவர்கள் இதான் இடம் என்று சொல்லி பார்த்தால் வெறும் நிலம் மட்டும் இருக்கிறது. கோவிலை காணவில்லை, கோபுரத்தை காணவில்லை, கிணத்தை காணவில்லை. அந்த இடத்திலே முள்கம்பி வேலி போட்டு அடைத்து உள்ளுக்கு ஏதோ அந்த சிப்பாயில் நின்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் கேட்டேன், இதுல பெரிய ஒரு விக்கிரகம் இருந்த அந்த விக்கிரகம் அங்கே என்று. அந்த விக்கிரகத்தையாவது தாருங்கள் என்றா தேடி பிடிக்க தாரோம் என்று சொன்னார்கள். சென்ற ஆண்டு அதுக்கு அங்காலே பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தூரத்திலே இருக்கிற மாதா கோயிலை தரமட்டமாக்கி விட்டார்கள். அப்படி ஆண்டுதோறும் இந்து கோயில் கிறிஸ்தவ கோயில் எல்லாத்தையும் தரமட்டமாக்கி இவர்கள் வாரதனுடைய நோக்கம் எனக்கு புரிகிறது. வழியில இருந்து வாரவர்களுக்கோ சிங்களாக்களுக்கோ இது ஒரு பௌத்த நாடாக காட்சி அளிக்கணும், ரோட்டோரம் சைவ கோயில்கள் இருந்தால் இது ஒரு சைவ பிரதேசம் என்பதை இல்லாமல் மூடி மறைக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இப்படி கோயில்களை அளிக்கிறார்கள் என்று என்னுடைய மனதிலே படுகிறது. பலாலி சந்திக்க அங்கால் கூடி எந்த விதமான வீடும் இல்லை. எங்களுடைய வேத கோயிலோட இருந்த ஆர்சி பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது, அங்கே கன்னியாஸ்திரிகள் மடம் இருந்தது, எல்லாமே தரமட்டமாக்கி ஒரு சூனிய பொழியாக இருக்கிறது. மயிலட்டியோ பலாலியோ என்ற அடையாளம் தெரியாத அளவுக்கு எல்லாமே தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வெட்ட வழியா இருக்கிற பிரதேசங்கள்ல ஏதாவது கட்டிட வேலைகள் அல்லது நிர்மாண வேலைகள் செய்யறதுக்கு அறிகுறிகள் தென்பட்டதா?
மயிலட்டியிலே ஒரு பெரிய ஹோட்டல் என்றுதான் நினைக்கிறேன் ஒன்று கட்டியிருக்கிறார்கள். சில சில இடங்கள்ல ராணுவத்தினர் நின்று சின்ன சின்ன வீடுகள் மாதிரி கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருக்குது. இடையிடையே எதுக்காக கட்டுறார்கள் தெரியல. அங்கே அந்த ராணுவ பெண்களும் ஆண்களுமா நின்று அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டேன், நீங்கள் எங்களோட வீடுகளை தரமட்டமாக்கி போட்டு நீங்கள் ஏன் இந்த சின்ன சின்ன வேலைகளை ராணுவம் நின்று செய்கிறார்கள் என்று கேட்க, அது மேலெடுத்து அலுவல், எங்களுக்கு அதை பற்றி சொல்ல தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அங்கே உள்ள நிலைமைகளை பார்த்த பொழுது எங்களுக்கு அந்த நிலம் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு உருவாகி இருக்கிறது
என்றார் வலிகாமம் வடக்கு மூழ்குடியேற்ற புனர்வாழ்வு சங்க தலைவர் அருணாசலம் குணபாலசிங்கம் அவர்கள். வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள ராணுவத்தினர் மீது அங்கு சென்று திரும்பி இருப்பவர்கள் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ராணுவத்தின் கருத்தை உடனடியாக அறிய முடியவில்லை.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே கிழக்கிலங்கை வாழ் முஸ்லீம்கள் தமது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரி பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சாவை சந்தித்துள்ளார்கள். மேலதிக தகவல்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
உள்நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிரான கடும் போக்குடைய பௌத்த அமைப்புகளிடமிருந்து முஸ்லிம்களுக்கு சட்டரீதியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கிழக்கு மாகாண முஸ்லிம்களினால் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவிடம் நேரடியாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் அழைப்பின் பேரில் கொழும்பில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முஸ்லிம்களினால் இந்த கோரிக்கை அடங்கிய மாஜர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி பிரதேச பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தினாலும் இது தொடர்பான மாஜரொன்று கையளிக்கப்பட்டுள்ளதாக சம்மேளனத்தின் தலைவர் முகமது இப்ராஹிம் முகமது சுபைர் பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்தார்.
இலங்கையில முஸ்லிம்களுக்கு நடக்கிற விஷயங்கள், அரசாங்கம் பல உடையங்களை கண்டும் காணாமலும் இருப்பது போல இருக்கின்ற அந்த தன்மைகளை வைத்து நாங்கள் எங்களுக்கு ஒரு பூரண மன திருப்தியோடு இதுக்கு செல்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் ஆழமாக சிந்தித்து தான் நாங்கள் இந்த விசாரணையில் கலந்து கொண்டோம். எங்களுடைய சமூகத்துக்கு தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்ற கொடுக்கப்பட்டிருக்கின்ற வித்தியாசமான மனநிலையை இந்த சிங்கள தீவிரமான மூதிபாதிகளை போன்ற அமைப்புகள் சில அமைப்புகள் எங்களுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்ற அதை அரசாங்கம் ஏன் கண்டும் காணாமலாக இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டி எங்களுடைய வருத்தத்தையும் எங்களுடைய வேதனையையும் அவருக்கு பாதுகாப்பு செயலாளருக்கு சொல்லி எதிர்காலத்தில் எங்களுடைய சுமூகமான வாழ்க்கைக்கு எங்களுடைய பாதுகாப்பு அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் சில கோரிக்கைகளை எழுதி நாங்கள் பாதுகாப்பு செயலாளருடைய கையிலே கொடுத்திருக்கிறோம். என்ன நடக்கிறது நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். சங்கம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். இவ்வாறு எங்களுக்கு எதிராக முளைக்கி விடப்படுகின்ற அந்த தீவிர சிங்கள புரட்சியாளர்கள் கொள்கையாளர்களுடைய இதிலிருந்து எங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பையும் கேட்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக நான் அதை பார்ப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்
என்றும் குறிப்பிட்டார். காத்தாங்குடி பிரதேச பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தின் தலைவர் முகமது இப்ராஹிம் முகமது சுபைர்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவின் தெலங்கானா மாநிலத்தில் ரயில் ஒன்று பள்ளிக்கூட சிறார்களை ஏற்றிச் சென்ற வேன் மீது மோதியதால் பலர் உயிரிழந்துள்ளார்கள். இதுகுறித்த செய்திகளுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் தெலங்கானா மாநிலத்தில் ஆளில்லாத ரயில்வே பாதையை கடக்க முயன்ற ஒரு பள்ளி பேருந்து மீது ஓடும் ரயில் மோதியதில் இதுவரை குறைந்தது 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்மாநில தலைநகரான ஹைதராபாத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மேடக் மாவட்டத்தில் காலை 9 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து நிகழ்ந்தவுடன் உள்ளூர் மக்கள் ஓடி வந்து வாகனத்தில் சிக்கியிருந்த குழந்தைகளை மீட்டெடுத்தனர். அம்மாநில காவல்துறை அதிகாரி ரவி,
திஸ் ஸ்கூல் பஸ் கலெக்டட் ஆல் தி சில்ட்ரன் ஃப்ரம் தி 4-5 வில்லேஜஸ்.
4-5 கிராமங்களிலிருந்து மாணவர்களை ஏற்றி சென்ற இந்த பள்ளி பேருந்து வழியிலிருந்து ஆளில்லா ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்ற போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதுவரை பேருந்து ஓட்டுநர், உதவியாளர் உட்பட 14 குழந்தைகள் இறந்துள்ளனர். 20 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். 4 குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர் என்றார் அம்மாநில காவல்துறை அதிகாரி ரவி. இந்த சம்பவம் தொடர்பில் அதிர்ச்சி தெரிவித்திருக்கும் அம்மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு உள்ளவர்கள் விடுதலை தொடர்பான வழக்கு இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று என்ன நடந்தது என்பது குறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை விடுவிக்கும் உரிமை மாநில அரசுகளுக்கு உள்ளதா என்பது தொடர்பிலான வழக்கின் விசாரணை அரசியல் சாசன அமர்வு முன்பு இன்று வியாழக்கிழமை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இன்று அந்த விசாரணை நடைபெறவில்லை. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிக்க மாநில அரசுக்கு உரிமை உள்ளதா என்பது தொடர்பில் நடைபெற்று வரும் வழக்கின் விசாரணை கடந்த 9 தேதி இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன்பு துவங்கியது. அந்த சமயத்தில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை விடுவிக்கும் உரிமை மாநில அரசுகளுக்கு உள்ளதா என்பது குறித்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளும் ஜூலை மாதம் 18 தேதிக்குள் பதிலளிக்க அந்த அமர்வு கோரியது. தொடர்ந்து நேற்று புதன்கிழமை நடைபெற்ற விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் ரஞ்சித் குமார் ஆஜராகி வாதாடினார். பின்னர் இந்த வழக்கின் விசாரணை இன்றும் தொடரும் என்று அப்போது தெரிவிக்கப்பட்ட போதும் அது நடைபெறவில்லை. வழக்கு மீதான விசாரணை 2 வாரங்களுக்கு பிறகுதான் நடைபெறும் என்றும் கூறப்படும் நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான கோவிலன் பூங்குன்றனிடம் கேட்டேன்.
நேத்து நடந்த வாதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் தான் நடந்தது. நேத்துக்கு மத்திய அரசாங்கம் தரப்புல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிதான் சொன்ன ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்குள்ள அந்த டைம் ஓவர் ஆயிட்டதுனால நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கேஸ் வந்து இன்னைக்கு அட்ஜன் ஆயிடுச்சு.
இன்னைக்கு அது கண்டினியூ ஆகாததுக்கான அரசியல் குறுக்கீடு காரணங்கள் கூட இருக்கலாம் அப்படின்ற தகவல் வெளியாகுது. இதை பத்தி நீங்க என்ன கருதுறீங்க?
அதை பத்தி என்னால கருத்து எதுவும் சொல்ல இயலாது. நான் நினைக்கிறது என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு வந்து ஃபைனல் இயரிங் டே கிடையாது. சோ மேபி அந்த காரணம் ஒரு நாள்ல கேட்டு முடியக்கூடிய கேஸ் இல்லாத காரணத்தினால ரெண்டு நாள் மூணு நாள் கேட்கக்கூடிய கால நேரத்துல வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த காரணத்தினால கூட கேஸ வந்து தள்ளி வச்சிருக்கலாம்.
மாநில அரசுகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யணும்னு எல்லா மாநில அரசுகளுக்கும் கோர்ட் வந்து
ஏன்னா இதுல பிறப்பிக்கப்படுற எந்த உத்தரவும் எல்லா மாநிலங்களையும் வந்து பாதிக்கும்ன்றதுனால எல்லா மாநிலத்தையும் மாநிலங்களுக்கும் வந்து கேட்கணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களோட கருத்து சொல்றதுக்கு உரிமை உண்டு. அந்த கருத்தை கேட்டுட்டு அப்புறம் ஒரு சரியான முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கு.
இது தொடர்பா வந்து எந்த மாநிலமாவது இது வரைக்கும் கருத்து தெரிவிச்சிருக்கிறதா தகவல் எதுவும் வந்திருக்கா?
இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து கேஸ் வந்து தள்ளி போயிட்டதுனால அடுத்த என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நம்மளுக்கு மற்ற மாநிலங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும்
என்றார் சிறையில் நீண்ட வருடங்களாக அடைக்கப்பட்டுள்ள நளினி ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ் ஆகியோர் தரப்பு வழக்கறிஞர் கோவிலன் பூங்குன்றன்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இலங்கை மீதான சர்வதேச விசாரணைகள் தொடர்பில் விசாரணையாளர்கள் இந்தியா வருவதாக இருந்தால் அவர்களுக்கு விசா வழங்கப்பட வேண்டும் என்று தமிழகத்தின் பிரதான கட்சிகள் கூறியுள்ளன. கூடுதல் விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பாக விசாரிக்கவிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை குழுவிற்கு தேவையான விசாவை வழங்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை குழுவிற்கு இந்தியா விசா மறுத்ததாக ஊடகங்களில் வந்த செய்தியை பார்த்து தான் ஆச்சரியமடைந்ததாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு அருகில் இருக்கும் நாடு என்பதாலும் பெரும் எண்ணிக்கையில் இலங்கை அகதிகள் தமிழ்நாட்டில் வசிப்பதாலும் இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும் எந்த குழுவுமே வரவேண்டிய இடமாக இந்தியா இருக்கிறது. ஆகவே தாங்கள் தலையிட்டு சர்வதேச குழுவிற்கு விசா கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா கூறியுள்ளார். அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களிடமும் நிலவும் உறுதியான உணர்வுகளுக்கு அது ஆறுதலாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநா விசாரணை குழு இந்தியாவுக்குள் வந்து விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா அவர்களுக்கு விசா வழங்க மறுத்துவிட்டதாக இலங்கையின் மனித உரிமை ஆணையர் பிரதீபா மகான மகவா தெரிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பிரச்சினையில் முந்தைய காங்கிரஸ் அரசின் நிலைப்பாட்டையே இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு ஐநா விசாரணை குழுவுக்கு விசா வழங்க மறுத்திருப்பது ராஜபக்சேவின் போர்க்குற்றங்களுக்கும் அப்பட்டமான மனித உரிமை மீறல்களுக்கும் ஆதரவாக இந்திய அரசு நடந்து கொள்கிறதோ என்ற வேதனையை தருகிறது என்று கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் போர்க்குற்ற விசாரணையை சென்னையில் நடத்த அனுமதிக்கும் முடிவினை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கருணாநிதி தனது அறிக்கையில் கோரியுள்ளார்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்திய அரசு துறைகளில் நடக்கும் ஊழல் விவகாரங்கள் குறித்து மத்திய கண்காணிப்பு ஆணையத்திற்கு துறைகளில் இருந்து கொண்டே தகவல் தருபவர்களுக்கு எழும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு அரசு போதிய பாதுகாப்பு வழங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த ஏற்பாடுகள் திருப்தியானவையாக இருக்கின்றன என்று இதுபோன்ற தகவல்களை வெளிக்கொண்டுவோருக்கு போதிய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுமா என்றும் முன்பு தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழல் தடுப்பு காவல் பிரிவில் நடந்த சில விவகாரங்களை வெளிக்கொண்டு வந்த ஆர்வலர் மற்றும் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்டார் மணிவண்ணன்.
மோடி அரசாங்கத்தின் இந்த அறிவிக்கையே ஒரு போலித்தனமான அறிவிக்கைன்னு சொல்லிட்டு தான் நான் பிஜேபி அரசாங்கத்தோட கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா பங்காரு லட்சுமன் என்ற ஒருவர் நேரடியாக கேமராவின் லஞ்சம் வாங்கியது ரத்து செய்யப்பட்ட பிறகும் கூட அந்த படத்தை எடுத்த டெல்காவோட நிருபர் மற்றும் அந்த டெல்கா நிறுவனத்தையே ஒழிச்ச அரசாங்கம் தான் இந்த பிஜேபி அரசாங்கம். அரசாங்கத்தில் இருந்து கொண்டு உண்மையை வெளியே கூறுபவர்கள் இந்த ஊழல் தொடர்பான செய்திகளை வெளியே கூறுபவர்களை வந்து எந்த அரசாங்கமும் விரும்பாது. அது பிஜேபி அரசாங்கம் கொஞ்சம் கூட விதிவிலக்கு கிடையாது. ஊழல்கள் வந்து காங்கிரஸ் அரசுக்கு மட்டும் சொந்தமானதில்லை, பிஜேபி அரசாங்கத்துக்கு சொந்தமானதுதான். பாராளுமன்றத்தில் இந்த இணையமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் வந்து வெறும்
அந்த மாதிரியான ஒரு உண்மையான பாதுகாப்பு எங்கிருந்து வரும் என்று நினைக்கிறீர்கள்?
எங்கிருந்தும் வராது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன்.
இந்திய நீதித்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
இந்திய நீதித்துறையின் லட்சணம் என்னவென்று வந்து மார்க்கண்டே கட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு மோசமான ஊழல் நீதிபதி அவர் பதவியில் நீட்டிப்பு செய்யப்படக்கூடாது என்று நான் சொன்னேன். அதை கேட்காமல் இரண்டு இந்திய தலைமை நீதிபதிகள் அவரின் பணியை நீட்டிப்பு செய்துள்ளார்கள். பிறகு மூன்றாவதாக வந்த இந்திய தலைமை நீதிபதி அவரை நிரந்தரம் செய்தார் என்று சொல்லியிருக்கார்.
அப்படி என்றால் மாற்று என்ன என்று நினைக்கிறீர்கள்?
மாற்று என்று ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். உங்களை போன்ற ஊடகங்கள் இது தொடர்பான விஷயங்களை வெளிப்படையாக இந்த விசில் ப்ளோவர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அரசாங்கத்திற்கோ வேறு எந்த நிறுவனங்களுக்கோ இல்ல வேறு எந்த அமைப்புகளுக்கோ பயப்படாமல் துணிச்சலாக வெளியிட வேண்டும். அதிகபட்சம் அவர்கள் உங்கள் மீது மானநஷ்ட வழக்கு தொடுப்பார்கள். அந்த வழக்கை நான் எதிர்கொள்கிறேன் என்ற அளவில் நீங்கள் இந்த விஷயத்தை வெளியிட்டீர்களே, ஆனால் இது ஒன்றுதான் பாதுகாப்பு.
ஊடகங்களும் கூட இந்தியாவிலே பலர் விமர்சிக்கிறார்கள், நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, அவர்களும் இந்த பெய்டு நியூஸ் என்ற மாதிரியே, அதாவது செய்தியை பணத்துக்கு கொடுத்து விட்டு அதுக்கு விளம்பரத்தை செய்தி போல போடுவது என்ற சர்ச்சையெல்லாம் ஊடகங்கள் எதிர்கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரியான சூழலில் நீங்கள் ஊடகங்கள் இந்த பணியை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
நான் ஊடக நிறுவனங்களை இப்பொழுதும் ஒருபோது நம்பவில்லை. நான் என்னுடைய கருத்தில் 99% ஊடகங்கள் ஒரு கார்ப்பரேட் மயமாகிவிட்டன. அவர்களிடமிருந்து நியாயத்தையோ உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் தன்மையோ எதிர்பார்க்க முடியாது என்பதை நான் உணர்ந்துவிட்டேன். ஆனால் நல்ல பத்திரிகையாளர்கள் இன்றும் தொடர்ந்து எல்லா ஊடகங்களையும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது தனிப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தூர்தர்ஷனாக இருந்தாலும் சரி, அங்கேயும் மனசாட்சி உள்ள நல்ல பத்திரிகையாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பத்திரிகையாளர்கள் எப்படியாவது இந்த உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் செய்கின்ற முயற்சியின் காரணமாகத்தான் சில சில உண்மைகள் வெளியே வருகின்றன. அவர்கள்தான் எங்களை போன்ற விசில் புளோவர்களின் பலம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
இதில் வந்து பொது சிவில் சமூகத்துக்கு ஒரு பங்கு இருப்பதாக நீங்கள் நினைக்கவில்லையா?
சிவில் சொசைட்டியின் மீதும் நான் நம்பிக்கை இழந்துவிட்டேன். என்ன காரணம் என்றால், சிவில் சொசைட்டிகள் பல்வேறு விஷயங்களில் தலையிட்டு செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சிவில் சொசைட்டியில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து துண்டு துண்டாக உடைந்திருக்கின்றன. அந்த துண்டுகளில் ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு, இது என்னுடைய துண்டு, இதில் வேறு யாரையும் நான் உள்ளே நுழை விடமாட்டேன் என்ற அளவில் ஒவ்வொருவரும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நபர்கள் வந்து தனித்தனியாக பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் மீது துளியும் நம்பிக்கை கிடையாது.
சென்னையில் உள்ள செயல்பாட்டாளர் சவுக்கு சங்கர். இந்தியாவில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த நிலை ஏன் என்று இந்தியாவின் முன்னணி புற்றுநோய் மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் வி சாந்தா அவர்களிடம் கேட்டார் சாதாத்.
புள்ளி விவரம் நமக்கு 1984 இருந்து இருக்கு. இப்போ எவ்ரி 10 இயர்ஸ் இட் இஸ் இன்க்ரீசிங் பை 1%. இப்போ நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்த போது இட் வாஸ் 68 per 100,000 பாப்புலேஷன். இப்போ வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் 99 to 100,000 பாப்புலேஷன் இருக்கு. வருஷத்துக்கு 1% இன்க்ரீஸ் ஆகிறது. இது வந்து முக்கியமாக என்ன ப்ராப்ளம் என்னென்னா, இந்த பேட்டர்ன் ஆஃப் கேன்சர். அந்த கேன்சர் காமன் கேன்சர்ஸு பொதுவாக ஹெட் அண்ட் நெக் கேன்சர், மவுத் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் பெண்கள்லேயும், ஆண்களில் முக்கியமாக டுபாக்கோ ரிலேட்டட் கேன்சர்ஸும் இருக்குது. இது வந்து இப்போ சேஞ்ச் ஆகிறது. இப்போ இந்த டுபாக்கோ ரிலேட்டட் கேன்சர் வந்து முதல் வாயிலே தொண்டையில் தான் வரும். இப்போ என்ன ஆகிறது, லங் கேன்சராக இருக்குது. லங் கேன்சர் வந்து 4வது 5வது தான் ரேங்க் இருக்கும். இப்போ வந்து முதலாயிடுத்து. அது ரொம்ப வந்து இட் இஸ் வெரி ஹோமினஸ் பிகாஸ் லங் கேன்சருக்கு வந்து ஏர்லி டிடெக்ஷன் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிறது.
அந்த அதிகமாகிறதுக்கான காரணங்கள், வாழ்க்கை முறை காரணங்கள்னு குறிப்பிட்டீங்க, என்ன மாதிரியான காரணங்கள் இதை அதிகப்படுத்த நினைக்கிறீங்க?
முக்கியமாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. முன்ன நாம் இண்டிபெண்டன்ஸ் வரும்போது 30 வயசு 40 வயசு, இப்போ எல்லாருக்கும் லைஃப் எக்ஸ்பெக்ட் ஆவரேஜாக 75 இயர்ஸ் ஆகிறது. இப்போ ஆஸ் யூ க்ரோ ஓல்டர் தி ரிஸ்க் ஃபார் கேன்சர் இன்க்ரீசஸ். பட் முக்கியமாக என்னென்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். டுபாக்கோ ஆல்கஹால், டுபாக்கோ ஹேபிட்டு குறைக்கவே இல்லை, கொஞ்சம் அதிகமாக கூட ஆயின்ட்டுருக்கு நிறைய இடத்துல. இந்த டுபாக்கோ ஹேபிட் அதிகமானதுனால தான் லங் கேன்சர் அதிகமாகிறது. பேசிவ் ஸ்மோக்கிங், அவர் பீடி பிடிக்கிறவன் மாத்திரம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவாள்லாம், எஸ்பெஷலி வீட்டில் வந்து குழந்தை அண்ட் ப்ரெக்னென்ட் உமன், தி மேன் இஸ் கோயிங் ஆன் ஸ்மோக்கிங், அதனால வருது வேற இருக்குது. ஃபுட் ஹேபிட்ஸு, வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிடாது, வாட் டேக் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் ஒரு காரணமாகிடுறது. அதுக்கப்புறம் ஹைஜீன், மவுத் அண்ட் செக்ஷுவல் ஹைஜீன். செக்ஷுவல் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பழைய நாளில் நமக்கு இந்தியாவில் அது கிடையவே கிடையாது, அதுவும் அந்த ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் கிடையாது. இப்போ வந்து நிறைய ஆயிட்டு இருக்கு.
புற்றுநோய் அதிகமாக கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியாவில் புற்றுநோய் மருத்துவர்கள் நிபுணர்களோட எண்ணிக்கை போதுமானதா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இல்லவே இல்லை, போறவே போறாது. நாங்கள் வந்து வேண்டியது இன்னொரு 10-10 times மோர் வி வில் நீட். ஆக்சுவல் டேட்டா என்கிட்ட இல்லை, பட் புற்றுநோய் நிபுணர்கள் இருக்கிறது போறாது.
ஒரு கல்லூரியில ஒரு வருஷத்துக்கு 1-2 பேர் தான் புற்றுநோய் மருத்துவம் படிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்?
ஏன்னாக்க யூ மஸ்ட் ஹவ் இனஃப் டீச்சர்ஸ். ரெண்டாவது, புற்றுநோய் பற்றி படிக்கிறதுக்கு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கணும், அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இப்போ புற்றுநோய் பற்றி அவங்க ஆல்ரெடி சர்ஜன் ஆர் ஃபிசிஷனாக இருந்துட்டு வரணும். நிறைய பேர் இப்போ கார்டியாலஜி அதுக்கெல்லாம் எல்லாரும் உடனே போகிறாங்க, பிகாஸ் இம்மிடியேட்டாக இது படிக்கணும்னா அதில் வந்து தி ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் குட் இனஃப், ஸோ தெர் ஆர் நாட் இனஃப் பீப்புள் வாண்டிங் டு ஹேவ் இட், அதில் தெர் ஆர் நாட் இனஃப் டீச்சர்ஸ்.
இந்த நிலை மாறுறதுக்கு ஒரு மருத்துவ நிபுணரா என்னென்னலாம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
புற்றுநோய் பற்றி நிறையா இருக்கிற சென்டர்ஸ் நல்லா இருக்கு, பட் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். யூ மஸ்ட் இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ரெசன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாத குவான்டிட்டி நம்பர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுல நமக்கு நல்லது இல்லை.
இந்தியாவின் முன்னணி புற்றுநோய் மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் வி சாந்தா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். அவரது கருத்துக்களுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.